السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبد الله ورسوله. أما بعد، أن بن إسلام يسودر غلي تايمار غلي سورة المائدة ونريا تفسير ولك وغبنريا ஆரம்ப இந்த வகுப்பில் ஹிஜ்ரி 1431 ஆண்டினுடைய முதலாவது இந்த வகுப்பில் நாம் எங்கு முடித்தோமோ அங்கிருந்து ஆரம்பம் செய்வதற்கு முன் சகோதரர்களை, இப்ப சூரத்துல் மாயிதாவினுடைய 57வது வசனம் வரைக்கும் நாம் சென்ற ஆண்டு எங்களுடைய தஃப்சீர் வகுப்பில் பாடம் நடத்தினோம். அதை தொடர்ந்து அல்லாஹு தஆலா 57வது வசனத்தோடு தொடர்புடையதாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா 57வது வசனத்தில் வந்து யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்தஹிதுல்லதீன தத்தஹது தீனகும் ஹுஸ்வன் வலஇபா, ஈமான் கொண்டவர்களே, இந்த மார்க்கத்தை, உங்களுடைய மார்க்கத்தை, பாருங்க அல்லாஹ் எப்படி சொல்றான், லா தத்தஹிதுல்லதீன தத்தஹது தீனகும், உங்கள் மார்க்கத்தை யாரெல்லாம் கேலியாக விளையாட்டாக ஆக்கிக் கொண்டார்களோ, மினல்லதீன ஊதுல் கிதாப மின் கபலிக்கும் வல் குஃபார், யார் அவர்கள், முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், அப்படியானால் யூத கிறிஸ்தவர்கள், இவர்களும் இன்னும் வல் குஃபார், முஷ்ரிக்கீன்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைத்து வாழக்கூடிய இந்த காஃபிர்கள், இவர்கள் தான் இந்த தீனை, இந்த மார்க்கத்தை ஏளனமாக பேசுபவர்கள், இவர்களை அவுலியா, உங்களுடைய உற்ற நேசர்களாக, துணைவர்களாக நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டாம். சகோதரர்களே, இது மனித வாழ்க்கையினுடைய ஆழ நீளத்தை தெரிந்த அல்லாஹ் மூமீன்களாகி எங்களுக்கு இடக்கூடிய ஒரு கட்டளை. அல்லாஹ் ஓர்டராகவே போடுகின்றான், நீங்கள் எடுக்காதீர்கள் இந்த காஃபிர்களை உங்களுடைய சிநேகிதர்களாக நீங்கள் எடுக்காதீர்கள். இப்ப எங்களுக்கு தெரியும், இஸ்லாம் காவிர்களோடு சாதாரணமாக பழகுவதை, கொடுக்கல் வாங்கல் செய்வதை எங்களுக்கு தடுக்கவில்லை. ஆனால் சில காரியங்களை தடுத்திருக்கிறது, சில காரியங்களை நீங்க செய்யக்கூடாது என்று தடுத்திருக்கிறது. இவங்களுக்கு தெரியும், அதுல ஒன்றுதான் திருமணம். திருமணத்தை பொறுத்த வரைக்கும் காவிர்களோடு நாம் என்ன செய்யக்கூடாது. யூத கிறிஸ்தவர்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், அதுல சின்ன விதிவிலக்கு வழங்கினான். இருந்தாலும் கூட அந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், மூமினான பெண்ணை முடிக்கிறது சிறந்தது என்றான். மூமினான பெண்ணை நீங்க முடிக்கிறது என்ன, உங்களுக்கு சிறந்தது. சரி, இதை பத்தி நாங்க ஏற்கனவே விளக்கி சொல்லி இருக்கிறோம். இதே போன்று காவிர்களோட பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு நாங்க பேசக்கூடிய அனந்தர சொத்துல வந்து நபியவங்க தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், ஒரு முஸ்லீம் காவிருக்கு அனந்தரமாக மாட்டார், ஒரு காவிர் முஸ்லீமுக்கு அனந்தரமாக மாட்டார். சரிங்களா, இப்ப வாப்பா சித்திட்டாருவீங்க, மூத்தாயிட்டாரு, காவிரா, நிறைய சொத்து இருக்கு, மவனுக்கு ஹராம் ஆயிரும், எடுக்க இயலாது. நபியவங்க சொல்றாங்க, லா யரிசுல் முஃமினுல் காஃபிர், எந்த ஒரு மூமினும் காஃபிருடைய சொத்துக்கு அனந்தரமாக மாட்டான். என்ன செய்யறது, என்ன செய்யறது, அவர் அவருடைய குடும்பத்தவருக்கு அதை கொடுத்துட வேண்டியதான், இவருக்கு ஹலால் அல்ல. அப்பட வாப்பட சொத்தே, இப்ப வாப்பட சொத்துக்கு நீ அனந்தரக்காரராக ஆகுவதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய கண்டிஷன் என்ன, முஸ்லீமா இருக்கணும். வாப்ப உசிரோட இருக்கிற நேரம் என்னத்தையாவது கொடுத்தாருண்டா, அது சப்ஜெக்ட் வேற, அதுல சட்டம் வேற. உயிரோடு இருக்கிற நேரம் என்ன செஞ்சாரு, மவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டாருவீங்க, அன்பளிப்பாகவோ செலவுக்கோ என்னதோ மவனுக்கு கொடுத்துட்டாரு வாப்பா, முஸ்லீம் அல்லாத வாப்பா. ஆனா இறந்து விட்டால், மூத்தாயிட்டாருவீங்க, செத்தால் அதுக்கு பிறகு சட்டம் மாறிடும். இப்ப மகன் சொல்ல வாப்பாவே இல்ல, மார்க்கத்தினுடைய சட்டம் ஒன்று அங்கு குறுக்கிடும். அதே போலதான் மகன் முஸ்லீமாக இருந்தால் அவர் மரணித்தால் வாப்பா என்ன செய்ய முடியாது. அப்ப இஸ்லாமிய ஆட்சிக்குள்ளேயா இருந்தா அவர் அத்துமீறி எடுத்தார்னா குடும்பத்தவர்கள் முஸ்லீமாக இருப்பவர்கள் என்ன செய்யலாம், கேஸ் போடலாம். அப்ப இது மார்க்கத்தினுடைய சட்டம். எனவே அல்லாஹு தஆலா சில இடங்களில் எங்களை என்ன செய்திருக்கிறான், தடுத்திருக்கிறான். சகோதரர்களை, அந்த தடுத்த இடங்களில் இதுவும் ஒன்று என்ன, அவர்களோடு மிக உறவு, மிக ஆழமான நேசம், ஆழமான பாசம் இல்ல. அல்லாஹ் சொல்றான், வேண்டாம் மூமீன்களே, நீங்க இதை வைக்காதீங்க. சகோதரர்களை, வெளிப்படையில சில சமயத்தில் நாங்க சமயத்துல சொல்லுவோம், இல்ல எங்கடா அடுத்த ஓட்டு மனுஷன் மாஷா அல்லாஹ் ரொம்ப நல்ல ஒரு மனுஷன், உண்மையிலே அவர் அப்படி இருக்கலாம், உண்மையிலே அவர் என்ன செய்யலாம், அப்படி இருக்கலாம். இருந்தாலும் கூட இங்க அல்லாஹ்வுடைய தடை இருக்கிறது. இப்ப அடுத்த ஓட்டு மனுஷன் நல்ல மனுஷன், அவருக்கு ஒரு மகனிக்கிறான், மாலை கொடுப்போமா, கொடுக்க மாட்டோம். ஏன், அந்த இடத்துல நாங்க அல்லாஹ்வுடைய சட்டத்தை பார்ப்போம், இஸ்லாம் அனுமதிக்கவில்லை, முஸ்லீம் அல்லாத ஒருவருக்கு முஸ்லீம் பெண்களை திருமணம் முடித்துக் கொடுப்பதற்கு அல்லாஹ் தடுத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், வலா துங்கிஹுல் முஷ்ரிகீன ஹத்தா யுமினு, முஷ்ரிக்கான ஆடவர்களை உங்கள் பெண்களுக்கு அவர்கள் இஸ்லாத்தை தழுவும் வரைக்கும் நீங்கள் திருமணம் முடித்து கொடுக்க வேண்டாம், தடை. அப்ப எவ்வளவு நல்ல மனுஷனா இருந்தாலும், அவர் நல்ல மனுஷன்றது வேற, ஆனா இங்க சட்டத்தில் அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், தடை விதிச்சிட்டான். இதே மாதிரி சகோதரர்களே, உல ரீதியான நட்பு, நேசம், அன்பு இதுவெல்லாம் மூமீன்களோடு தான் இருக்க வேண்டும். நீங்க அதை தாண்டி என்ன செய்யக்கூடாது, காபிர்களோடு அந்த சகவாசத்தை நீ மற்றும்படி மார்க்கம் அவர்களோடு வியாபாரம் செய்வதையோ, கொடுக்கல் வாங்கல் செய்வதையோ, வேறு உலக ரீதியான சில விவகாரங்களில் ஈடுபடுவதையோ தடுக்கவில்லை, தடுக்கவில்லை. யூதர்களோடு நபி அவங்க செஞ்சுக்கிறாங்க, பிசினஸ் செஞ்சுக்கிறாங்க, அவங்கள்ட்ட அடகு வைத்திருக்கிறாங்க, அவங்களோட ஹதியாக்களை எடுத்திருக்கிறாங்க. அப்ப இப்படி நபியுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. எனவே சில காரியங்கள் தடை, சில காரியங்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப மொத்தத்தில் தடை என்பதும் அல்ல, மொத்தத்தில் அனுமதி என்பதும் அல்ல. எனவே மூமின் தெளிவா இருக்கணும், எதுல அனுமதி அதுல போகலாம், எதுல தடை அதுல என்ன செய்யக்கூடாது. இப்ப கடைக்கு சாமான் வாங்க போற நேரம் முஸ்லீம் கடையில சாமான் வாங்கணும் அப்படி ஒரு சட்டம் வைக்குதா? எந்த கடையில நல்ல சாமானோ அந்த கடையில வாங்க வேண்டியதான். என்ன அது முஸ்லீமா இருந்தாலும் காபிரா? ஏ மார்க்கு அங்க என்ன செய்யல, முஸ்லீம் கடையில வாங்கணும்னு நமக்கு சட்டம் போடல. யார் இடத்துல வாங்கலாம், யார் இடத்துல நல்ல சாமான் இருக்குதோ அங்க போய் என்ன செய்ய வேண்டியதான், வாங்க வேண்டியதான். அப்ப எனவே சில காரியங்களில் அல்லாஹ் தடுத்திருக்கிறான், சில காரியங்களில் அனுமதித்திருக்கிறான். அல்லாஹ் தடுத்த காரியங்களில் சகோதரர்களே இதுவும் ஒன்று. யூத கிறிஸ்தவர்கள், குஃபார்கள், இவர்களை உங்களுடைய தலைவர்களாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள். உங்களுடைய உற்ற நேசர்களாக, சிநேகிதர்களாக, உளப்பூர்வமாக அவர்களை நேசிப்பவர்களாக நீங்கள் அப்படி ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் தடை விதிக்கின்றான். சகோதரர்களை பிறகு அல்லாஹ் சொல்கின்றான், வத்தகுல்லா. பாருங்க, தடையை விதிச்சு போட்டு சமயத்தில் இவங்க தடையை மீறுவாங்க, அப்படியா நாக்கள் தான். என்ன அதனால அல்லாஹ் சொல்றான், நீங்க உண்மையிலே ஈமான் உள்ளவர்களா இருந்தா அல்லாஹ் வாஞ்சிக்கோங்க. இப்ப அதுக்கு பிறகு சொல்ற வார்த்தை என்ன, அல்லாவை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்க. ஏன் சொல்கிறான், ஒரு தடையை போட்டோம், இப்ப இந்த தடையை என்ன செய்வாங்க, உலகாரியங்களுக்காக வேண்டி மீறலாம். எனவே நீங்கள் அல்லாவை அஞ்சு கொள்ளுங்கள், உண்மையில் நீங்கள் மூமீன்களாக இருந்தால். சகோதரர்களே, இப்ப மூமீன்களாக இருந்தால் அல்லாவை அஞ்சு கொள்ளுங்கள். இப்ப ஒருவர் அல்லாவை அஞ்சல்லன்னு வைங்க, அப்ப மூமீன் இல்லைன்னு அர்த்தமா? நீங்க மூமீன்களா இருந்தா அல்லாவை அஞ்சுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப மூமீன் அல்லாவே அஞ்சுவார். சரி, ஒருவர் அல்லாவை அஞ்சல்லன்னு வைங்க. இப்ப எங்களுக்கு தெரியும் அல்லாவே அஞ்சுவது என்றால் என்ன, ஒரு மூலையில போய் நடுங்கொண்டிருக்கிறது அல்ல, அதெல்லாம் மார்க்கம் சொல்ற அச்சம். எது அல்லாவுடைய ஏவலோ அதை எடுத்து நடக்க வேண்டும், எது அல்லாவுடைய விளக்கலோ அதை தவிர்த்து நடக்க வேண்டும். இதுதான் அல்லாவுடைய அச்சம். அல்லாட அச்சம் என்று ஒரு மனிதன் இருப்பதாக சொல்வதா இருந்தால் இந்த ரெண்டும் அங்க இருக்குதான் செய்யணும், பார்க்கணும். அதனாலதான் இமாம் ஷாபி ரஹிமஹுல்லா அவர்களிடத்துல இந்த கராமத்துகளை பத்தி பேசுற நேரத்தில் அவங்க சொன்ன ஒரு செய்தி என்ன சொன்னாங்க, ஒரு மனிதன் வானத்துக்கும் பூமிக்கும் இடையில அந்தரத்தில் நிக்கிறாருன்னு வைங்க, அதிசயமா இல்லையா? அது என்னடா இது, மேலே ஒன்றுமில்லை கீழே ஒன்றுமில்லை அந்தரத்தில் நிக்கிறான். இப்படி இருந்தாலும் அவன் இறை நேசன் என்று நீங்கள் நம்பாதீர்கள். எதுவரைக்கும் அல்லாவுடைய கட்டளைகளை நிறைவேற்றுகிறாரா, அல்லாவுடைய தடைகளை தவிர்ந்து வாழ்கிறாரா? சிலர் பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, அவங்க பெரிய அவுடியாக்கள் இங்க இல்ல தொழுகிறது, அவங்க தொழுகிறது மக்கால. ஏன்னா அவர் தொழுகிறது எங்க, மக்கால. இங்க பள்ளிக்கு வரல, ஏன் வரல, அவங்க இங்க இல்ல தொழுகிற, அவங்க தொழுகிறது என்ன, மக்கால. சுபஹானல்லாஹ். அப்ப இத அதிசயமா கராமத்தா சொல்றாங்க, அப்படி ஒன்று கிடையாது சகோதரர்களே. எங்க பள்ளி இருக்கோ அவங்க பள்ளிதான் போய் தொழுகணும். சரி, அப்ப எனவே எதை தடுத்ததோ அதை நாம் எடுத்து நடப்பதும், எதை விளக்குவதோ அதை நாம் தவிர்ந்து, இதுதான் தக்குவா. அப்ப ஒரு மனிதன் இந்த சட்டத்தை மீறிட்டார்னு வைங்க, அவரிடத்துல ஈமான் இல்லைன்னு முடிவு செஞ்சிட முடியாது. ஈமான் இருக்கிறது, குறையுள்ள ஈமானா இருக்கிறது, ஈமான் இருக்கிறது. அதான் சொல்லுவாங்க, மொத்த ஈமானையும் இல்லை என்று சொல்வதற்கு பாவங்கள் செய்பவர்களுக்கு நாம் அப்படி சொல்ல முடியாது. அவர்கிட்ட ஈமாண்ட சொல்லுவோமே கொஞ்சமாவது இருக்கி, ஈமாண்டன கொஞ்சமாவது இருக்கிறது. அப்ப மொத்த ஈமானும் இல்லை என்று சொல்வதாக இருந்தால், இஸ்லாம் எதை குஃபுர் என்று ஷிர்க் என்று சொன்னதோ அத்தகைய காரியங்களை செய்தால் தான் என்ன செய்யணும். ஒரு மனிதன் பாவமான ஒரு காரியத்தை செய்து விட்டார், இப்ப அல்லாஹ் தடுத்தான், நீங்க உற்ற நேசர்களாக எடுத்துக்கொள்ளாதீங்க, தலைவர் ஆக்காதீங்க. ஆக்கிட்டாங்கன்னு வைங்க, தலைவராக ஆக்கிட்டாங்க, அல்லது மிச்சம் நெருக்கமாக நேசமாக ஒருவர் ஒரு காவிரோட பழகிறார், வல்லாட சட்டத்தை மீறுத்தாரா இல்லையா? உன்ட்டெல்லாம் எங்கடா ஈமான், உன்ட்ட ஈமான் இல்ல அப்படின்னு நாங்க என்ன செய்ய முடியாது. எனவே மொத்த ஈமான் இல்லை என்று சொல்வதற்கும் ஈமானில் கோளாறு என்று சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்குது. அப்படி மீறி நடந்தா என்ன விளக்கம் சொல்லுவோம்? ஈமான் இருக்கி, ஆனா என்ன ஈமான்ல கோளாறு, நிலத்துல சேத்துல நாட்டுல கம்பு சொல்லுவாங்க, அது ஆடிக்கொண்டு தான் நெய்யும். அந்த மாதிரி ஈமான்ல என்ன கோளாறு சகோதரர்களே. எனவே அல்லாஹு தஆலா நீங்கள் அவர்களை உங்களுடைய தலைவர்களாக, உற்ற நேசர்களாக, மிகவும் பாசத்துக்குரியவர்களாக ஆக்காதீர்கள் என்று தடை விடுத்து விட்டு பிறகு நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள், நீங்கள் மூமீன்களாக இருந்தால் என்று சொல்கிறான். அதை தொடர்ந்து அடுத்த வசனத்தில் வஇதா நாதைதும் இலஸ் ஸலாதி தஹஸூஹா ஹுஸ்வன் வலஇபா. சகோதரர்களே, மொத்த உங்களோட மார்க்கத்தையுமே அவங்க கேலி கூத்தா எடுக்கிறார்கள் தான். மொத்தமா எடுக்கிறவங்க நல்லா சொல்லி போட்டு பாருங்க, அடுத்த ஆயத்தில் குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை சொல்றார். தொழுகைக்கு நீங்கள் அதான் சொன்னால், தொழுகைக்கு நீங்கள் அதான் சொன்னால், உங்களுக்கு தெரியும் இந்த அதானுக்கு இன்னொரு வார்த்தைக்கு நிதா என்று சொல்லி, நிதா நிதா என்ன, நிதா என்ற வார்த்தை தான் குர்ஆன்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதான் என்ற வார்த்தை குர்ஆன்ல என்ன செய்யல, வரல. இதா நூதியலி ஸ்வலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய நாளையில் தொழுகைக்கு அழைக்கப்பட்டால், நூதி என்று சொன்னால் அதானை தான் சொல்றான் நபி அவங்களும் ஹதீஸ், இதா சமிஅதுமுன் நிதா, நீங்கள் அதானை செவி சாய்த்தால். அப்ப அதானுக்கு வந்து நிதானும் சொல்லுவாங்க, அதானுக்கு வந்து குர்ஆன்ல சொல்லப்பட்ட அதானுக்குரிய வார்த்தை நிதா என்ற வார்த்தை தான், அதைத்தான் அல்லாஹ் இங்க பயன்படுத்துறான். இதா நாதைதும், நாதா என்றால் அரபுல வந்து அழைத்தார் என்பது அர்த்தம், கூப்பிடுறதுக்கு சொல்றது. இதா நாதைதும் பேசுற நேரம் நாங்க கேள்விப்பட்டோம், நாதி அவரை கூப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க, நாதி ஹலீஜி ஆளை வர சொல்லுங்க, அதான் நாதின்னு கூப்பிடுறதுல அர்த்தம். இதா நாதைதும் இலஸ்ஸலா, தொழுகைக்கு நீங்கள் அதான் சொன்னால், தொழுகைக்கு நீங்கள் அதான் சொன்னால், அல்லாஹ் சொல்றான் இத்தஹதுஹா ஹுஸ்வா, அதை கேலி கூத்தாக, அதை கேலியாக, வலைபா இன்னும் விளையாட்டாக எடுத்துக்கொள்வார்கள். அப்ப ஏற்கனவே முந்தினாயத்தை பாருங்க, அதுல என்ன சொல்றான், மொத்தவங்கட தீனையுமே அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, கேலி கூத்தா ஆக்கிக்கிறாங்க, அப்படித்தான் நினைச்சிக்கிறாங்க. இப்ப அதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை சொல்கின்றான், தொழுகை. சகோதரர்களை, இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய உலமாக்கள், அல்லாஹு தஆலா தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை எங்களுக்கு விளக்குகின்றான். தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை மார்க்கத்தை மொத்தமாக அவங்க கேலி கூத்தாக எடுத்திருக்கிறது ஒன்று. அடுத்தது என்ன, தொழுகைக்கு அழைக்கப்பட்டால், நீங்க தொழுகைக்கு நீங்க அழைச்சிங்க என்று சொன்னா, வாங்க சொன்னீங்கடா, அதை எப்படி எடுக்கிறாங்க என்று சொன்னா கேலிக்கூத்தாக எடுக்கின்றார்கள். சகோதரர்களே, இன்றைக்கு இஸ்லாத்துல உள்ள சிலர்களும் அப்படி இருக்கிறாங்க, வாங்க சொன்னா என்ன அதுக்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் ஒன்று இல்லை. எனவே இந்த இடத்துல நாங்க ஞாபகப்படுத்த வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம், வாங்க சொல்லும் போது இருக்கக்கூடிய மிக முக்கியமான சுன்னாக்கள் எங்களுக்கு தவறி போகின்றது. வேற வேலைகள்ல நாங்க ஈடுபடுற காரணத்தால் அந்த நேரத்தில் இந்த முக்கிய சுன்னத், எங்களுக்கு தெரியும் பழைய உலமாக்கள் வாங்க சொல்லணும்னு பேசுறது ஹராம் சொல்லிக்கிறாங்க, கேள்விப்பட்டிருக்கிறாங்க வாங்க சொல்லணும்னு பேசுறது ஹராம். ஆனா அடிப்படையில் ஹராம் அல்ல, ஒரு வாங்க சொல்லும் போது பேசுவது என்பது மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்ட ஒரு விஷயம் அல்ல. ஆனால் ஏன் இந்த விளக்கத்தை சொன்னார்கள் என்பதை நம்ம கொஞ்சம் உள்ள ஆழமாக போய் பார்த்தா மிக முக்கியமான விவகாரங்களை அதனால் விட்டு விடுகின்றார்கள். அதுல ஒன்று என்ன, வாங்குக்கு பதில் சொல்றது, வாங்குக்கு பதில் சொல்றது. இப்ப பேசிக்கொண்டுதான் வாங்கு பதில் சொல்லிடுமா, வேற காரியங்கள் ஈடுபட்டா வாங்குக்கு பதில் சொல்லிடுமா, இல்ல நீங்க வேற காரியங்கள் ஈடுபட்டீங்கன்னா இந்த முக்கியமான ஒரு அமல் உங்களுக்கு மிஸ் ஆகிரும். எனவே வேற காரியங்கள் என்ன செய்யாதீங்க, ஈடுபடாதீங்க, அதுல ஒன்றுதான் என்ன பேசிக்கொண்டிருக்கிறது. வாங்கு சொல்லும் போது நீங்கள் பேசிக்கொண்டிருந்தீர்களானால் கண்டிப்பாக வாங்குக்கு பதில் சொல்வது என்ன செஞ்சிடும், உங்களுக்கு பேலன்ஸா மிஸ் ஆகிப்போம். சகோதரர்களே, வாங்குக்கு பதில் சொல்றதுன்றது எவ்வளவு பெரிய ஒரு அமல் யோசிப்பாருங்க. வாங்குக்கு பதில் சொல்றாங்க, நீங்க வாங்குக்கு பதில் சொல்லி பிறகு என் மீது செலவாத்து சொல்லி நீங்க துவா ஓதுனீங்க என்று சொன்னா ஹல்லஹூ ஷபாஅதி யௌமல் கியாமாங்க, கியாமத்துடைய நாளையில் என்னுடைய ஷபாஅத்து அந்த மனிதனுக்கு வாஜிபாகிரும் என்றாங்க. அப்ப எந்த நேரத்தில் நபி எங்களுக்காக பேசணும் என்று நாங்க எதிர்பார்க்கிறோமோ அந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய வாக்கியத்தை இதனால என்ன செய்யற நாங்க பேசிக்கொண்டிருக்கிறதால மிஸ் ஆக்கிறோம் நாங்க. அப்ப இவ்வளவு பெரிய ஒரு அமல் எங்களுக்கு மிஸ் ஆகி போகுதுன்னு சொன்னா அது நஷ்டமா இல்லையா? எனவே இதெல்லாம் மையமா வச்சு பழைய காலத்துல நீ வாய பத்திரி சும்மா பேசாத, பேசுறே ஹராம்னு சொல்லிட்டான். சட்டப்படி பேசுறது என்ன ஹராம் அல்ல, வாங்க சொல்லும் போது ஒரு பேசணும். ஆனா வாங்குக்கு பதில் சொல்றதுல கவனமாய்க்கணும். வாங்க எப்படி பதில் சொல்றது, இம்மாதின் என்ன சொல்லுவாரோ அதையே அப்படி சொல்றது. விளங்கிச்சா? ஹையால ஸலா ஹையால ஃபலா சொல்லும் போது என்ன செய்யணும், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்று சொல்ல வேண்டும். எனவே இதுதான் வாங்கு. சகோதரர்களை இந்த பாங்குக்கு அவர்கள் சொல்லப்பட்டால் என்ன செய்வார்கள்? அதை எனவே இந்த குணம் மூமீன்களிடம் இருக்கக்கூடாது. பாங்கு சொன்னா மூமீனுக்கு ஒரு அலர்ட் ஒன்று வரணும், அல்லாஹ் இபாதத் செய்யற நேரம் வந்து விட்டது. அப்ப மூமின் உடனே பாங்கு சொன்னா என்ன செய்வான்? பாங்கு சத்தம் காதுல கேட்டா அவருடைய ரியாக்ஷன் வேறையா தான் இருக்கும், கணக்கெடுக்காம வைக்க மாட்டார். அப்ப யார் அவ்வாறு கணக்கெடுக்காமல் இருப்பவர்கள்? இதோ இந்த காவிர்கள், அவங்களோட குணம் அது. நீங்க அந்த குணத்தை என்ன செஞ்சிடாதீங்க, எடுத்துடாதீங்க. அதுதான் எங்களுக்கு ஞாபகப்படுத்துறான் சகோதரர்களே. அதை முடிச்சுட்டு அல்லாஹ் சொல்ற காரணத்தை பாருங்க, அவர்கள் ஏன் அவ்வாறு அதை வீண் விளையாட்டாக எடுத்துக் கொள்கிறார்கள் தெரியுமா? ذَلِكَ بِأَنَّهُمْ قَوْمٌ لَا يَعْقِلُونَ. அல்லாஹ் சொல்றான் அவர்கள் அறிவில்லாத ஒரு சமுதாயம், அறிவில்லாத ஒரு சமுதாயமாக இருக்கிறார்கள். இந்த கவனையினம், இந்த வீண் விளையாட்டு என்றெல்லாம் அவர்கள் பேசுவதற்கு இதனுடைய ஆழம் நீளம், இதனுடைய நன்மை, இதனுடைய மதிப்பு மரியாதை அவர்களுக்கு தெரியாது. அப்ப இதே பண்பு மூமின்கள் எங்கள்கிட்ட இருந்தா, நாங்களும் அப்படி இருந்தா நாங்களும் அறியாத கூட்டம் தான். அல்லாஹ் சொன்னமாய் ذَلِكَ بِأَنَّهُمْ قَوْمٌ لَا يَعْقِلُونَ, அவர்கள் அறியாத கூட்டம் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான்? விமர்சனம் செய்கின்றான். எனவே சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும். இந்த வசனத்தின் மூலமாக தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான்? எங்களுக்கு விளக்கப்படுத்துகின்றான். தொழுகையில் கவனம் உள்ளவர்களாக மூமீன்கள் நாங்கள் இருக்க வேண்டும். அதே போன்று அதான் சொல்லப்பட்டால், எங்களுக்கு தெரியும் அதான் என்ற வார்த்தையும் மார்க்கத்தில் உள்ளதுதான், அது ஹதீஸ்ல வந்திருக்குது. அதானை பொறுத்த வரைக்கும் அது எவ்வாறு முதல் முதல் ஆரம்பிக்கப்பட்டது என்ற வரலாறு எல்லாம் நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம், நாங்கள் படிச்சிருக்கிறோம். அப்ப அல்லாஹு தஆலா குர்ஆன்லயே என்ன செய்திருக்கிறான்? அந்த அதானை பற்றி கூறியிருக்கின்றான். சரி, அப்ப எனவே தொழுகையில கவனம் இல்லாம போனோம் என்று சொன்னா எங்களுடைய நிலைமை அறிவில்லாதவர்களுடைய நிலைமை போன்று ஆகிவிடும் என்று சொல்லிவிட்டு பிறகு அல்லாஹு தஆலா நபியை பார்த்து சொல்றான், குல், நபியே சொல்லுங்கள். பாருங்க, நபிக்கு ஆர்டர் வருது, நபிக்கு ஆர்டர் வருது, நபியே சொல்லுங்க. யா அஹ்லல் கிதாப், ஏ வேதக்காரர்களே, ஹல் தன்கிமூன மின்னா இல்லா அன் ஆமன்னா பில்லா وَمَا أُنْزِلَ عَلَيْنَا وَمَا أُنْزِلَ إِلَيْنَا وَمَا أُنْزِلَ مِنْ قَبْلُ وَأَنَّ أَكْثَرَكُمْ فَاسِقُونَ. அவங்க காஃபிர்கள் என்ன செய்தார்கள்? அந்த யூத கிறிஸ்தவர்கள், மக்கத்து காஃபிர்கள், மதீனாவுடைய சூழல்ல வாழ்ந்தவர்கள், முனாஃபிகீன்கள், மூமீன்களை வந்து இழிவாக கேவலமாக பேசுவார்கள். அவங்க வந்து பழிச்சு பேசுற பழக்கம் இருந்துச்சு. அல்லாஹ் நபியை பார்த்து கேட்க சொல்றான், நபியை கேளுங்கள் அவர்களிடம், எதுக்குடா எங்களை பழிக்கிறீங்க, நீங்க எங்களை எதுக்கு திட்டுறீங்க, எதுக்கு எங்களோட கோபப்படுறீங்க, நாங்க ஈமான் கொண்டதா காரணம்? இல்லா ஆமன்னா பில்லா, நாங்கள் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டதா நீங்கள் எங்களை பழிப்பதற்கு காரணம்? இதற்கு முன்னால் வந்த வேதத்தையும் எங்களுக்கு இறக்கப்பட்டதையும் இதற்கு முன்னால் வந்த வேதங்களையும் நாங்கள் நம்புகிறோமே, இதுதான் காரணமா? சட்டப்படி நீங்க எங்களை புகழ வேண்டிய விஷயம் இது. ஏன் உனக்கு இறங்கின வேதத்தை நாங்கள் நம்பியிருக்கிறோம். தௌரா திஞ்சில் போன்ற வேதங்கள் யாருக்கு இறக்கப்பட்டது? முன்வாந்த யூத கிறிஸ்தவர்களுக்கு இறக்கப்பட்டது. அதையும் கூட நாங்கள் நம்பியிருக்கிறோம் சொன்னா உங்களால் மரியாதை செய்யப்பட வேண்டியவர்கள் நாங்கள். நீங்க எங்களுடைய வேதத்தை மறுக்கிறீங்க, நாங்க உங்களுடைய வேதத்தை ஏற்றிருக்கிறோம். அப்ப எங்களை மதிச்சு எங்களை மரியாதை செய்ய வேண்டிய நீங்க, நாங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்ட இந்த காரணத்துக்காக உங்களுடைய வேதத்தை நம்பணும் என்ற காரணத்துக்காக நீங்கள் எங்களை பழிக்கின்றீர்களா என்று நபியே கேளும். சகோதரர்களை பாருங்க, அல்லாஹ் மூத்தில கேட்க சொல்றாங்க. சில விஷயங்களுக்கு இது எல்லாத்துக்கும் நவிச்சு எல்லாத்துக்கும் என்ன அசைஞ்சு இல்ல, சில காரியங்களை ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா பேசிதான் ஆகணும், சில காரியங்களை நேரடியா கேட்டுதான் ஆகணும். கேட்டா மனசு நொந்து போவாங்களே. எஸ் உண்மைதான். இதே குர்ஆன் தான் நபியை பார்த்து சொல்லுது, வலா துஜாதிலுஹும் இல்லா பில்லதி ஹி அஹ்சன். நபியே, இந்த யூத கிறிஸ்தவர்களோட மிக அழகிய முறையில் நீங்கள் வாதம் செய்யுங்கள், அவர்களோடு விவாதிக்க நேர்ந்தால் அழகான வார்த்தைகளாக அன்பான முறையில் நீங்க விவாதம் செய்யுங்க அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த அல்லாதான் நபியை பார்த்து இந்த இடத்துல சொல்றான், என்ன நபியே அவர்களிடம் கேளும், நீங்க எங்களை பழிக்கிறது இந்த காரணத்துக்கு தானா? எனவே சகோதரர்களை, சில இடங்கள்ல நேரடியாக கேட்க வேண்டிய பேச வேண்டிய தேவை ஏற்படும். எனவே அந்த இடத்துல மூமின்கள் பேசணும். எல்லா இடத்துலயும் மௌனமாக வாய்ப்பத்தி என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. இந்த அல்லாஹ் நபியை பார்த்து சொல்றான், கொல், நபியே கேளுங்கள் அவர்களிடம், எதுக்குடா நீங்க எங்களை பழிக்கிறீங்க, எதற்காக நீங்கள் எங்களை பழிக்கிறீர்கள், நாங்கள் ஈமான் கொண்டதற்காகவா, உங்கள் வேதத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டதற்காகவா, முன்னால் வந்த வேதங்களை நாங்கள் நம்பியிருப்பதற்காகவா? சகோதரர் இமாம் இப்னு ஜரீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய தஃப்ஸீரில் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாயிலாக இந்த வசனம் இறக்கப்பட்டதற்குரிய ஒரு காரணத்தை சொல்றாங்க. என்ன காரணம் எங்களுக்கு தெரியும், அதாவது அந்த காலத்துல மதீனாவுடைய சூழல் இருந்த அந்த யூதர்கள் வந்து என்ன செஞ்சாங்களாம், யூதர்கள் வந்து நபியிடத்துல கேள்வி கேட்டாங்கன்னா, நீங்க என்ன நம்பி விசுவாசம் கொண்டிருக்கிறீங்க, உங்களோட ஈமான் உங்களோட நம்பிக்கை என்ன? அப்ப நபி அவங்க சொன்னாங்களாம், நாங்க என்னென்ன நபி, யார் யார் எந்தெந்த நபிமார்களை எல்லாம் நீங்கள் நம்புகிறீர்கள்? அவர் சொல்ல பட்டியல் போட்டாங்க, இப்ராஹிம், இஸ்ஹாக், யாகூப், இப்படி நாங்க என்ன செய்யறோம் சொல்லிட்டு வந்த அந்த பட்டியல்ல ஈசா நபியோட பேரையும் சொன்னாங்களாம். ஈசா, ஈசா நபியை நாங்க என்ன செய்யறோம், ஈசா நபியை சொன்னதோட அவங்களுக்கு கோபம் வந்துட்டு சொன்னாங்களா, லா நுஃமினு பிமன் ஆமன பி ஈசா, ஈசாவை யாரு நம், நாங்க ஈசாவை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, எவர்கள் ஈசாவை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, நாங்க ஈசாவை நம்பவும் இல்லை, யாரெல்லாம் ஈசாவை விசுவாசம் கொள்வார்களோ அவர்களையும் நாங்கள் நம்ப மாட்டோம். இது சத்தியத்துக்காக சொன்ன வார்த்தையா இது? இல்லை, பொறாமையில் சகோதரர்களே, அவருடைய உள்ளத்தில் இருந்த பொறாமை இதுதான் அவர்களுடைய மறுப்புக்கு காரணம் என்பதை அல்லாஹ் சொல்கின்றான். அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கும் பொறாமை தான் இதற்கு காரணம். இஸ்லாக்களை பாத்தீங்கன்னு சொன்ன பொறாம குணம் அவங்கள்ட்ட இருக்கும், பொறாமக்காரன் வாழ்க்கையில நிம்மதியா இருக்கவே மாட்டான். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, யாரெல்லாம் பொறாமை குணம் கொண்டவர்களாக இருக்கிறார்களோ லைஃப்ல அவர்களுடைய சொந்த வாழ்க்கையிலே என்ன செய்ய மாட்டாங்கன்னு சொன்னா அந்த நிம்மதியை இழந்து போவாங்க. ரோட்ல ஒருத்தர் நல்ல கார்ல போறாரு, இவருக்கு கொண்டு நடக்கவும் இல்ல, இவருக்கு இருக்கலாமே இங்க, சும்மா இவருடைய உள்ளத்தை இவர் வருத்திக் கொள்றார், சும்மா அநியாயமா இவருடைய உள்ளத்தை என்ன செய்யறாரு, இதுக்கு அந்த மனுஷன் இவர்கிட்ட கேட்கவும் இல்ல, பேசவும் இல்ல, அவர் பொறுத்துக்கணும், ஆண்டு இவருக்கு கோபம் வருது, நியாயம் இல்லாம. என்ன காரணம் என்றால் உள்ளத்தில் அந்த பொறாமை குணம் தான் காரணம். எனவே சகோதரர்களை, யாரிடத்தில் பொறாமை குணம் இருக்குமோ அவர்கள் வீம்புக்காக எல்லாம் மறுப்பார்கள். அப்ப அல்லாஹு தஆலா இந்த யூதர்கள் ஏன் இந்த இஸ்லாத்தை, இந்த மார்க்கத்தை, இந்த தீனை, இந்த குர்ஆனை மறுத்தார்கள்? இதற்கு மெயினான காரணம் பொறாமை தான். அப்ப எனவே ஈசாவை ஏற்றுக்கொண்டவர்களையும் ஈசாவையும் நாங்கள் அப்படின்னு தான் என்ன சத்தியத்துக்காக என்று சொன்ன வார்த்தையா, ஈசா நபி உலகத்தில் வந்து என்ன பிரச்சாரம் செய்தார், சத்தியத்தானே சொன்னாங்க. அவ எனவே பொறாமையின் அடிப்படையில் அவர்கள் என்ன செய்தார்கள், மறுத்து விட்டார்கள், மறுத்து பழித்து பேச ஆரம்பித்தார்கள். சொன்னார்களாம், துனியாலையும் ஆகிரத்திலையும் ஆக மோசமான ஒரு கூட்டம், துனியாலையும் ஆகிரத்திலையும் மிகவும் அபாக்கியவான்களாக இருக்க போவர்கள் நீங்கள் தான். யார பார்த்து சொல்றாங்க, நபியை பார்த்து சொல்றாங்க, இப்படி மோத்துக்கு பேசுறவர்கிட்ட நாங்க இல்ல, அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வான், அல்லாஹ் பரக்க செய்வான், நீங்க நல்ல மனுஷன், இப்படியா பேசணும்? அதான் அல்லாஹ் சொல்ற, நபி கொல், நபியை நீ சொல்லும், என்ன நாங்க ஈமான் கொண்டதுக்காக வேண்டிய எங்களை நீங்க பழிக்கிறீங்க, எங்கள் மீது இறக்கப்பட்ட வேதத்தையும் முன்னால் இறக்கப்பட்ட வேதத்தையும் நாங்கள் ஈமான் கொண்டோம் என்பதா நீங்கள் ஏசுவதற்கு காரணம்? அன்ன அக்சரக்கும் ஃபாசிகூன், உங்களில் அதிகமானவர்கள் கெட்டவர்கள் தான் சொன்னாங்க. அன்ன அக்சரக்கும் ஃபாசிகூன், இது பாருங்க நபியாவ மூத்துக்கு சொன்ன வார்த்தை, நீங்கள் அதிகமானவர்கள். அதிலே பாருங்க அல்லாஹு தஆலா ஒரு நுணுக்கத்தை நபி அவங்களுக்கு கையாள சொன்னான், ஒட்டுமொத்த சமூகத்தையும் தாக்காம அதிகமானவர்கள். அப்ப கொஞ்சம் பேர் நல்லாக்களும் இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் நல்லாக்களும் என்ன இருக்கிறாங்க. அதனாலதான் யாருக்கும் ஒரு சமுதாயத்தில் யாராவது எங்களுக்கு ஏதும் செஞ்சா மொத்த சமுதாயத்தையும் தாக்குற பழக்கம் இருக்குது, இது அநியாயம். இது இப்ப எங்களுக்கு தெரியும், இந்த நாட்டில் யாராவது யாருக்காவது செஞ்சுட்டா மொத்தம் எல்லாமே இப்படித்தான் சொன்னா, இது சகோதரர்களே அல்லாஹ் சொல்ற மாதிரி, இதா குல்தும் ஃபஅதிலு, பேசுனா நேர்மையா பேசுங்க, இல்ல மொத்தமே அப்படி இல்ல, அப்படி இருக்கிற நேரம் நீங்க எப்படி மொத்தத்தையும் சாடுவீங்க, அப்படி சாடுனீங்கன்னா நீங்க குற்றவாளிகள். அல்லாவும் பாருங்க, யூத கிறிஸ்தவர்கள் இவர்கள் மோசமாக நடந்த நேரத்தில் அந்த யூதர்கள் வந்து எப்படி சொல்ல சொன்னான், நீங்கள் கெட்டவர்கள் தான் சொல்லாம, அக்சரக்கும் ஃபாசிக்கும், உங்களில் அநேகமானவர்கள் கெட்டவர்கள். அப்ப கொஞ்சம் நல்லாக்களும் என்ன இருக்கிறாங்கன்றது அர்த்தம். எனவே அல்லாஹு தஆலா எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் சகோதரர்களே. இந்த வசனங்களை நாங்கள் மீண்டும் பல முறைகள் வாசித்து, எங்களுக்கு தெரியும் இதுல சட்டங்கள் சொல்லப்படல, சூரத்து மாயிதா பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தெரியும் அநேகமாக சட்ட வசனங்களை உள்ளடக்கி ஒரு அத்தியாயம். ஆனால் இங்கு அல்லாஹு தஆலா யூத கிறிஸ்தவர்களுடைய சில பண்பாடுகளை எங்களுக்கு விழித்து சொல்லி அதை தெளிவுபடுத்தி, இந்த குணத்தை நீங்க உங்களோட வாழ்க்கையில் செய்யாதீங்க, மூமீன்களே எடுக்காதீங்க, இது மோசமான பண்பாடுகள் என்பதை சொல்லி எங்களை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துகின்றான். எனவே இந்த பண்புள்ளவர்களாக எங்களுடைய வாழ்க்கையை நாம் ஆக்கி, இந்த வசனங்களை படித்து இதிலிருந்து நாங்கள் விளக்கம் விளங்கி இந்த பண்புள்ளவர்களாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆக்கிக் கொள்வதற்கு வல்ல நாயன் அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் அருள் செய்வானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸல்லல்லாஹு வஸல்லம வபாரக அலா நபியினா முஹம்மத் وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.